நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும்.
புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர்.
மது அருந்திவிட்டு வாகனம் ஓடுவது போன்ற சிறு குற்றங்களால் பாதிக்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் அனுபவங்களை கடந்த வாரம் கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக அந்த மது பழக்கம் எங்கு இட்டுச் செல்கிறது என்று பார்த்தால், தடுப்பு முகாமில் கடந்த 8 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சூரி தனது கோபத்தை இப்படி வழிகாட்டுகிறார்.
நாங்க இந்த 8 வருஷம் இந்த கேம்புக்குள்ள இருக்கிறோம். இப்ப நாங்கள் தொடர்ந்து இந்த கேம்புக்குள்ள இருந்து கொண்டிருக்கோம். அதை விட இப்ப இந்த 2 வருஷம் 3 வருஷம் கேம்ப்ல இருந்து ஒரு வருஷம் இருந்துட்டு வெளியில போனோம். அதுல நிறைய பேர் திரும்ப அங்க குடிச்சிட்டு பிரச்சனை, மற்ற அந்த குடிச்சிட்டு டிரைவிங் ஒண்ணு, மற்ற சண்டை குடிச்சு இப்படியான பிரச்சனை நிறைய கேம்புக்குள்ள வந்து நிறைய பேர் இப்ப நாட்டுக்கு போயிட்டாங்க. திரும்ப நிறைய பேர் இப்ப இன்னும் இருக்கிறாங்க கேம்ப்ல இருந்து கொண்டிருக்காங்க. இப்ப 2-3 வருஷமா இருக்கிறாங்க விசா கிடைக்காம. இவங்களை பார்க்க இனங்களுக்கு கவலையா இருக்கு, அவங்கள்ட்ட கோபமா இருக்கு. ஏன்னா நாங்களே போகலாம இருக்கு, நீங்க வெளியில போயிட்டு உள்ள வரீங்க, திரும்ப ஏன் வரீங்கன்ட்டு அவங்ககிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, ஐயோ இப்ப அவங்களுக்கு யோசனை வருது, நாங்க பிள்ளை விட்டுட்டோமா அதுன்னு சொல்லி இப்ப உள்ளுக்கு இருந்து கவலை போடுறாங்க. நிறைய பேர் நாட்டுக்கும் போயிட்டாங்க. இப்படியான சூழ்நிலை எல்லாம் இப்ப இருக்குது. அதான் இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் நிறைய இப்படியான பிரச்சனை எல்லாம் வாராங்க.
ஆனால் இது புகலிட கோரிக்கையாளருக்கு மட்டுமோ தமிழருக்கு மட்டுமான பிரச்சனையோ இல்லை என்பதை விளக்குகிறார் அகதிகளுக்காக செயற்பட்டு வருபவர்களில் ஒருவரான டாக்டர் பாலா விக்கி.
மதுபானம் அருந்துவது அல்லது போதை மருந்துகளை பயன்படுத்துவது என்பது கிட்டத்தட்ட எல்லா சமூகங்களிலேயுமே ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் வெள்ளையினப்பின் அணி கொண்ட குடிமக்கள் என்றாலும் சரி, அல்லது பூர்வீக குடிமக்கள் என்றாலும் சரி, இந்த குடிக்கிற பிரச்சனையோ அல்லது போதை மருந்து பிரச்சனையோ இருப்பதை நாங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். குறிப்பாக பாதுகாப்பு தேடி வந்த மக்கள் என்று பார்க்கும் பொழுது பலர் தனித்து வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இங்கே குடும்பங்கள் இன்னும் கிடையாது. அவ்வாறானவர்கள் தனியே இருக்கும்போது ஏதோ ஒரு வடிகால் என்று சொல்லி மது அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது, அல்லது அதைத்தான் அவர்கள் நாடுகிறார்கள் என்ற ஒரு கருத்து பொதுவாக இருக்கிறது. குடிப்பது என்பது ஒரு சிறு போதை அல்லது சிறு கிக் என்று சொல்லப்படுகிற அளவில் அளவாக குடிக்கிற போது அதில் ஒரு பிரச்சனையும் வராது. தங்கள் வீடுகளில் இருந்து குடித்துவிட்டு சாப்பிட்டு தூங்குவது என்பது சிக்கல் இல்லாத விடயமாக இருக்கிறது. ஆனால் அளவுக்கு மீறி மிதமாக குடித்துவிட்டு வீதியில் விழுந்து கிடப்பதோ அல்லது சில முறையற்ற விடயங்களை செய்வதோ சரியற்ற விடயம் என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். புதிதாக வந்தவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான விடயங்களை செய்பவர்கள் கூட பின்னர் அதுக்காக மனம் மறந்து இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆகவே இது சரியென்று நாங்கள் வாதாட முடியாது. ஆனால் இதை புரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் சிலரது பழக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம்.
சூரியை போலவே இன்றும் தடுப்பு முகாமில் இருக்கும் பிரேம்நாத், தடுப்பு முகாமில் இருப்பவர்களுக்கு இந்த பழக்கத்தை அரச அதிகாரிகளே ஏற்படுத்துகிறார்கள் என்று கருத்தை கூறுகிறார்.
மதுவோ சீக்ரெட் பத்துறதோ ஒன்றும் நான் பாவிக்கிறேன், அதனால எனக்கு அது வந்து தேவைப்படுறதும் இல்லை. ஆனா மிகுதியாக புகைப்பிடித்தல் மற்ற மது போதை கடுமையானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து சில வேளையில மதுவா இருந்துவாங்க, உள்ளுக்கால் எடுக்கலாம், எடுக்கல இதால வந்து உள்ளுக்க இருந்து மதுபோது அடிஞ்சு கொண்டு ட்ரக்ஸ் அடிக்ட் என்று சொல்றேன். ட்ரக்ஸ் அடிமையானவர்கள் நியாயமான பேர் இருக்கணும். அடிமையாக்கப்படுறது வந்து அரசாங்கத்துல வேலை செய்கிறார்கள் வந்து சில வேலை கொடுக்கறது கொண்டு வந்து அடிமையாக்கி அரச தரப்புல வேலை செய்கிறார்கள் வந்து அடிமையாக்குவாங்க. அதை நான் அடிமையா இல்ல வாங்க வேற.
பிரேம்நாத் கூறிய கருத்தை நாம் உறுதி செய்ய முடியவில்லை. ஆனால் இந்த பிரச்சினைக்கு அரசின் செயற்பாடு ஒரு காரணமாக இருக்கிறது என்று சே கூறும் போது அதனை புரிந்து கொள்ள முடிகிறது.
இந்த மது போதை அடிமாறுற எங்கட இளைஞர்கள் சொல்றத சொன்ன என்னன்னு சொல்ல வலிக்கிட்டேன். முன்னே அரசு வந்து எல்லா அகதி தஞ்சம் கோரி இருக்கிற எல்லாருக்கும் வந்து வேலைக்கான தகுதி கொடுக்கல. அப்போ எல்லாருமே இந்த சென்ட்ரலிங்கில் இருந்து, சென்ட்ரலிங்னா அரசு கொடுக்குற மானிய உதவித்தொகையை வச்சு வாழ்ந்து கொண்டிருந்துச்சுனோம். அப்போ அவைக்கு வேற வழி இல்லை, வேற வழி இல்லையாண்டா உண்மையிலே அடிமையா இருந்தவன் அடிமையா இல்லாதவன் இந்த ஒரு வழியை நாடி போறது, குடும்பங்களை இருந்தது பிரிஞ்சு வந்தது, மனைவி பிள்ளைகளை பிரிஞ்சு வந்தது, இது ஒரு 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 வடிகாலம் அமைஞ்சு அது கூடிட்டுன்னு தான் சொல்ல முடியும். அடுத்து அங்கிருந்து வந்து இங்கு ஒரு ஃப்ரீடமும் ஒரு காரணம் சொல்லலாம்.
சிலரது செயற்பாடு ஏற்புடையதல்ல என்றும் அதற்காக சாக்குப்போக்கு சொல்வதையும் கண்டிக்கிறார் புகலிடம் கோரி ஆஸ்திரேலியா வந்துள்ள சிட்னி காந்தன்.
நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு விதத்தில் நாட்டில் பாதிக்கப்பட்டு தான் நீங்கள் வந்திருக்கிறோம்.
இங்கே இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் எங்கண்ட வந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதை விட்டுட்டு தேவையில்லாத கூடாத நட்புகளோட சேர்றது, தேவையில்லாத போத பழக்கங்கள், இதை சில சில பழக்கங்கள் இங்கே ஒரு நார்மலாக ஒரு சாதாரண நிகழ்வு எடுத்து கூட கொண்டாங்க. அது ஒரு நாளும் வேலை முடிஞ்சு வந்தால் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு சத்தம் போடுறதுன்றது. இந்த நாளில் ரெண்டு நாள் இங்கே நார்மலாக விடுமுறை நாட்களில் அனுமதி இருக்குது, ஒரு 12 மணி வட்டும் ஒரு வீட்டில் சத்தம் கேட்கலாம், கிழமை நாட்களில் 10 மணி வட்டும் சென்றோம். இதே ஒவ்வொரு நாளும் சில ஆக்கள் செய்கிறதால சூழலில் இருக்கிறார்கள், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது, அப்படி அவங்க போலீஸு கடிச்சு சொல்லி இவங்களை தூக்கிட்டு உள்ள போட்டு அப்படியான சம்பவம் நடந்திருக்கு. அதோட அவங்களோட உடல்நிலையும் பாதிக்கப்படுது. ஒவ்வொரு நாளும் அதை எரிஞ்சிட்டு வேலை முடிச்சுட்டு வந்தால் உடம்பு அலு பண்ணதுக்காக இப்போ இந்த நாட்டில் வேலை செய்கிறவங்களாம் மற்ற நாட்டில் வேலை செய்கிறவங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களாம் குடிக்காதவனும் இருக்கிறாங்க. அப்போ போய் காரணங்களை சொல்லிக்கொண்டு அதை அடிமையாகிட்டு அதை வெளியே சொல்ல வைக்கத்தாலே என்னத்தாலே இதை ஒரு காரணம் சொல்ல கஷ்டப்பட்டு வேலையை போனேன் அதெல்லாம் குடிக்கிறேன்னு சொல்லி அப்படியானது இல்லை. இதெல்லாம் பணவீரியம், உடம்புக்கு நோய் ஏற்படுது, அடுத்த தேவையில்லாத சட்ட பிரச்சனைகள் உள்ளாகி நாங்கள் ஒரு சிறைச்சாலைக்கோ போய் அப்படியான நிகழ்வுலாம் ஏற்படுது. இப்படியான விஷயங்களை தவிர்க்கலாம். நாங்கள் வந்த நோக்கம் வேறு, உயிரை பாதுகாக்களை வந்துட்டு இங்கே நாங்களும் எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி மற்றவனும் பிரச்சனை ஏற்படுத்த தவிர்த்து கொள்ளலாம்.
இப்படியாக தம்மை அழித்துக் கொள்பவர்களுக்காக பதில் தேடப்பட வேண்டும் என விளக்குகிறார் அகதிகளுக்காக செயற்பட்டு வருபவர்களில் ஒருவரான டாக்டர் பாலாவிக்கி.
இவ்வாறானவர்கள் அதற்குரிய பரிகாரங்களை தேடுவது மிகவும் முக்கியம். குறிப்பாக தனித்திருப்பவர்கள் குடி என்பதுதான் தங்களுக்கு ஆதாரம் என்று பார்க்கக்கூடாது என்பது முக்கியமானது. அளவுக்கு மீறி தொடர்ந்து குடிப்பதன் மூலம் இவர்களுக்கு நிரந்தர நோய்கள் அல்லது நிரந்தரமான நரம்பு பிரச்சனைகள் இளம் வயதிலேயே வந்த பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக போதை மருந்து பயன்படுத்தி திருத்த முடியாத அளவுக்கு எல்லையை தாண்டி போய் அதன் மூலம் நிரந்தரமாகவே மருத்துவமனைகளில் படுத்திருக்கிற சிலரையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவ்வாறானவர்களை நாங்கள் எந்த விதத்திலும் சரி என்று சொல்ல முடியாது. ஏதோ விதத்தில் இது சமூகத்தின் பிழை என்று சொல்வதா, அல்லது இந்த வந்தவர்களுக்கு உரிய ஆதரவுகள் இல்லை என்று சொல்வதா, அல்லது எல்லாம் கூட்டாக சேர்ந்து இவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறதா என்பதை சிறிய உரையாடலில் பிரித்து பார்த்துவிட முடியாது. இருந்தாலும் அளவுக்கு முறை குடிப்பது அல்லது போதை மருந்துகளை பாவிப்பது போன்ற பிரச்சனைகள் ஒரு சிறு தொகையினரிடம் இருப்பது என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டு இதற்கான பரிகாரங்களை ஒரு சமூக மட்டத்தில் தேடுகிற தேவையை நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன்.
தான் அறிவுரை கூற முற்பட்டாலும் அதனை கேட்கும் மனப்பக்குவம் எல்லோருக்கும் இல்லை என்கிறார் சின்னி காந்தன்.
நிறைய கொஞ்சம் தூரம் இருக்கிற நண்பர்கள் அப்படியே ஏற்பட்டிருக்கு, சிறைச்சாலை போயிருக்கிறாங்க, அப்படியெல்லாம் நடந்திருக்குது. நான் முடிஞ்ச சில ஆக்களுக்கு வந்து நாங்கள் அறிவுரைகள் சொல்லலாம். இங்கே சொல்லுவாங்க இது என்ன சொந்த பிரச்சனை, சொந்த பிரச்சனை என்று சொல்லுவாங்க. சில ஆக்கள் கேட்குறவங்களுக்கு நாங்கள் சொல்லலாம், முடிஞ்சால் நல்வழிப்படுத்தலாம். இல்லாதாக்களை அவன் மாற்றினா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டுன்றதை தான் சொல்ல இருக்கணும். அவங்களால கூட பாதிக்கப்படுறது 90% அவங்களாம் தங்களை எடுத்துக்கொள்கிறாங்க. அவங்கள்ட பணம் தான், அவங்கள்ட பணம் விரியமாகுது, அவங்களோட உடம்பு விரியமாகுது, வேஸ்ட் ஆகுது.
மதுவுக்கு அடிமையாகுவது ஒன்று, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுவது இன்னொன்று. ஒரு சிலரே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருந்தாலும் அதற்கும் தீர்வு தம் கையில் இல்லை என்கிறார் அகதிகளுக்காக செயற்பட்டு வருபவர்களில் ஒருவரான டாக்டர் பாலாவிக்கி.
போதைப் பொருள் பாவனை இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம், ஆனால் ஒரு மிகவும் சிறுபான்மையரிடமேயே இருக்கிறது என்பதைத்தான் இங்கே புதிதாக வந்தவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒருவர் போதைப் பொருள் பாவித்திருக்கிறாரா என்பதை ஒரு சந்திப்பில் மட்டும் பிரித்தருகிற வல்லமை எல்லோருக்கும் இல்லை. இருந்தாலும் இந்த போதைப் பொருள்களை அளவுக்கு முறை பயன்படுத்தி அதற்கு முழுமையாக அடிமையாகி தமது வருமானத்தையும் அதில் போட்டு கடன் வாங்கி அதில் செலவழித்து உடல்நலம் கெட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சில இளைஞர்களையும் நாங்கள் அறிவோம். இவ்வாறான பிரச்சனை ஒன்று இருப்பது உண்மைதான். இதை எந்த விதத்தில் தீர்ப்பது என்பதற்கான ஒரு இலகுவான நிவாரணம் எங்கள் கைகளில் இல்லை.
ஆனால் அப்படி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தன் உயிரையே மாய்த்து கொண்ட ஒருவரை நெருக்கமாக தெரிந்திருக்கிறது சுபா செல்வகுமாருக்கு.
நேரடியாக கேட்டும் இருக்கிறேன், நேரடியாக பார்த்தும் இருக்கின்றேன். எனக்கு நெருங்கியவர்கள் இதில் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்த சம்பவங்களும் இருக்கின்றது. அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறன்ற வந்து உண்மையிலே அங்கிருந்து தாய் தப்பனை விட்டு தனியே இங்கே வந்து இருக்கிற வேலுக்கு வந்து ஒரு சுதந்திரமாக இருக்கிறன்ற ஒரு தரம் சொல்லவோ திருத்தவோ யாரும் இல்லை. இல்லாட்ட தட்டி கேட்க இப்படி நீங்கள் போகிற பாதை பிழை இப்படி போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில் அவையில் என்ன தாங்கள் செய்தாலும் அது சரியான்னு நினைச்சிக்கொண்டு செய்கிறதால அந்த விவரம் எங்களுக்கு ஆளாகின. இதால் என்னன்னு சொன்னால் இப்போ அண்மையில் கிட்டடியில் எனக்கு நெருங்கின ஒரு ஆட்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதில் இருந்து மீள முடியாமல், ஆனால் எல்லாருமே கலைக்கும் போது ஐயோ அவரோ நல்லவர்ன்னு சொல்கிற ஒரு எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு மனிதனாக இருந்த போதிலும் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவர் வந்து தன்ற ரிலேஷன்ஸோடையோ தன்ற வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆக்களுடைய முகம் கொடுத்து கதைக்கேலாமல் அந்த குற்ற உணர்வால் கடைசியாக சூசைட் பண்ணி செத்தவர். அப்போ அது வந்து உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் அங்கிருந்து இவ்வளவு கடன்பட்டு தாய் தப்பன இவ்வளவோ எதிர்பார்ப்போட அனுப்பி வைக்கும் போது அவர்கள் இங்க வந்து ஒரு போதைக்கு அடிமையாகி இப்படி தங்களோட லைஃபோ குடும்பத்தையோ யாரையுமே எதிர் நினைக்காமல் அநியாயமாக சாகிற சாவு வந்து உண்மையில எல்லாருக்குமே ஒரு பாதிப்பை கொடுக்குது.
பிரச்சனை தெரிகிறது, ஆனால் அதற்கான தீர்வு நாம் சந்தித்த எவரிடமும் இல்லை. புகலிட கோரிக்கையாளர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களில் மதுவுக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையானவர்கள் சிலர் என்றாலும் இன்னொரு பிரச்சனை பலரையும் பல வழிகளில் பாதித்துள்ளது.
எனக்கு பாதிப்பு ஏற்படுத்த எல்லாம் நண்பர்கள் தான். ஒரே தட்டு ஒரு கோப்பையிலிருந்து உண்ட உணவு இருந்து நாக்கள்லான் வந்த புதிய ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, இதில் சரியான ஒரு ஆபத்தான விஷயங்கள் இதில் தான்டாங்க. இந்த நாட்டுக்குள்ளே வந்தீங்களா உங்களால் உடல் ரீதியாக சும்மா சதுர உதவின்னு சொல்கிற மாதிரி இங்கே வேலை எடுத்து இடத்துல போய் வேலை எடுத்து இஞ்சருக்கு வேலை எடுக்க அறிமுகப்படுத்தி அப்படியான உதவிகள் செய்யலாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்லையோ இப்படி சீட்டு கட்டுற விஷயங்கள்லையோ இந்த வட்டியை கொடுக்குற விஷயங்களோ ஈடுபட வேணாம், இங்கே யாரையும் நம்ப முடியாது என்று எனக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. உதவியாக இருக்குமென்றதால நான் நினச்சிட்டு பிடிச்சேன், இல்லையாண்டு இல்லை நான் கட்டி இருக்கிறேன், அதாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதில் இந்த நிறைய பணமும் நஷ்டப்பட்டிருக்கேன்.
அதனை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும். புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர். நிகழ்ச்சியாக்கம் குலசேகரம் சஞ்சயன்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil